வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களை மத்திய அரசு ஊக்குவிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுச்சேரி மீனவ நலன் மற்றும் மீன்வளத்துறையானது மீனவர்களுக்கு உதவும் வகையில் எஃபர்ட்ஸ் என்ற இணையதளத்தை வடிவமைத்துள்ளது. அகத்தியர் பிறந்த நாள் வரும் 23ஆம் தேதி திங்கட்கிழமை சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படவுள்ளது. இனி விரிவான செய்திகள். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அங்கு வாழும் 101 வயதான முன்னாள் IFS அதிகாரியான திரு மங்கள் செயின் ஹந்தாவை பிரதமர் சந்தித்தார். குவைத் பட்டத்து இளவரசர் அல் அகமத் அல் ஜஃபர் அல் சபாவின் அழைப்பை ஏற்று திரு மோடி அங்கு சென்றுள்ளார். கடந்த 43 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் செல்வது இதுவே முதல் முறையாகும். பாயன் அரண்மனையில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்படவுள்ளது. அதன் பின்னர் அவர் உயர்மட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஷேக் ஷாத் அல் அப்துல்லா விளையாட்டு வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் புலம்பெயர்ந்த இந்தியர்களுடன் அவர் உரையாடவுள்ளார். அகர்தலாவில் இன்று நடைபெற்ற வடகிழக்கு கவுன்சிலின் 72வது கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரையாற்றினார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் அவற்றின் வளர்ச்சியிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். அம்மாநிலங்களில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களை மத்திய அரசு ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்த திரு அமித்ஷா இந்த பிராந்தியங்களில் அமைதியை நிலைநாட்டுவது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இம்மாநிலங்களில் உள்துறை அமைச்சகத்தால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளின் காரணமாகவே தீவிரவாத நடவடிக்கைகள் 71% மனித உயிரிழப்பு 60% குறைந்துள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளின் சார்பில் பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் வனப்பரப்பு குறித்த அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று டேராடூனில் வெளியிட்டார். 1987 ஆண்டு முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது. இன்று வெளியிடப்பட்ட 18வது அறிக்கையில் வனப்பகுதி, மரங்களின் அடர்த்தி, சதுப்புநில காடுகள், வேளாண் காடுகள் உள்ளிட்டவை பற்றிய தகவல்கள் உள்ளன. 2021 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் மொத்த வனம் மரங்களின் பரப்பளவு 1445 சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். பாரத் நெட் திட்டத்தின்கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் அதிகமான கிராம பஞ்சாயத்துகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊரக பகுதிகளில் அதிவிரைவு இணையதள சேவையை வழங்கும் வகையில் 2011 தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின்கீழ் சிறு கிராமங்களுக்கும் இணையதள சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான திருத்தி அமைக்கப்பட்ட திட்டம் 1,39,579 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படவுள்ளதாக இத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தியான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தியான பயிற்சி மேற்கொள்வதை தினசரி நடவடிக்கைகளில் ஒன்றாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான வலுவான சக்தி தியானம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சார்பில் அறிவிக்கப்பட்டு முதல் முறையாக கொண்டாடப்படும் இந்நாளையொட்டி நியூயார்க்கில் உள்ள அதன் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உலகளாவிய அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு தியானம் என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @airnews alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம்.
மலேரியா பாதிப்பை குறைப்பதில் இந்தியா பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது 69% அளவிற்கு மலேரியா பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் மலேரியாவில் ஏற்படும் உயிரிழப்புகள் 68% அளவிற்கு குறைந்துள்ளதாகவும் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த அமைப்பு கூறியுள்ளது. புதுச்சேரி மீனவ நலன் மற்றும் மீன்வளத்துறையானது மீனவர்களுக்கு உதவும் வகையில் எஃபர்ட்ஸ் என்ற இணையதளத்தை வடிவமைத்துள்ளது. இந்த செயலியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற விழா ஒன்றில் அறிமுகம் செய்து வைத்தனர். இந்த செயலி மூலம் மீனவர்கள் தங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை எளிதாக பெற முடியும் என்று புதுச்சேரி மீன்வளத்துறையின் இணை இயக்குநர் திரு தெய்வசிகாமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் நமது செய்திப்பிரிவுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் கூறுகையில்,
மீனவர்கள் வந்து இந்த எஃபர்ட் என்ற இணையதளம் மூலமாக வீட்டில் இருந்து கொண்டே தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதே சமயம் துறையின் மூலம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்களை தெரிந்து கொள்ளலாம், அந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் அவர்களுடைய பேசிக் டேட்டாஸ் துறையின் மூலமாக ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகவல் ஏதாவது விடுபட்டிருந்தால் இந்த இணையதள வசதி மூலமாக அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். ஒரு விண்ணப்பம் அவர்கள் விண்ணப்பித்திருந்தால் அடுத்த ஸ்டேஜ் எங்கே போயிருக்குது அதனுடைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்களாக இந்த இணையதளம் மூலமாகவே அவர்கள் விண்ணப்பித்து தன்னுடைய உறுப்பினர் எண்ணை பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக படகுகளை நாம் பதிவு செய்துள்ளோம், அந்த பதிவையும் இனிவரும் காலங்களில் இதன் மூலமாக விண்ணப்பித்து பதிவு செய்து கொள்ளலாம்.
புதுச்சேரியில் இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துகளையும் குறைகளையும் தெரிவித்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது செய்தியாளர்.
புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளையும் கருத்துகளையும் தெரிவித்தனர். மேலும் அவர்கள் கொடுத்த புகார்கள் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் கேட்டறிந்தனர். இணையவழி மோசடியில் தங்களது பணத்தை இழந்த பொதுமக்களுக்கு சுமார் 65,82,000 ரூபாய் பணத்தை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்த நீதிமன்றம் உத்தரவு பெறப்பட்டது குறித்து கூறினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தவறவிட்ட 32 செல்போன்கள் இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன்.
அகத்தியர் பிறந்தநாள் வரும் திங்கட்கிழமை 23ஆம் தேதி சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படவுள்ளது. இதன் முன் நிகழ்வாக புதுச்சேரி அரசு ஆயுஷ்துறையின் கீழ் இயங்கும் சித்த மருத்துவ பிரிவை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பாக இருசக்கர விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து புறப்பட்ட இப்பேரணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ஆயுஷ் துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீதரன் மற்றும் விழியனூர் ஆயுஷ் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளரும் தலைமை சித்த மருத்துவருமான டாக்டர் எஸ் இந்திரா உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இப்பேரணி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, அண்ணா சாலை வழியாக ஒதியஞ்சாலை நலவழி மையத்தை சென்றடைந்தது. 3 நாள் போட்டிகள் கொண்ட மகளிர் ICC சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டித் தொடரின் முதலாவது ஆட்டம் நாளை இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இந்திய நேரப்படி பிற்பகல் 1:30 வதோதராவில் நடைபெறவுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா தோன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தோஹாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் மகளிர் ஜூனியர் பிரிவில் பாயல் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார். சீனா ஹைனாவில் நடைபெற்ற ஆசிய படகு சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் வெண்கலப் பதக்கம் வென்றார். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இதையடுத்து சென்னை, புதுச்சேரி, கடலூர், நாகை, பாம்பன் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாளை முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று குவைத் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வடகிழக்கு மாநிலங்களில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களை மத்திய அரசு ஊக்குவிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுச்சேரி மீனவ நலன் மற்றும் மீன்வளத்துறையானது மீனவர்களுக்கு உதவும் வகையில் எஃபர்ட்ஸ் என்ற இணையதளத்தை வடிவமைத்துள்ளது. அகத்தியர் பிறந்தநாள் வரும் 23ஆம் தேதி திங்கட்கிழமை சித்த மருத்துவ தினமாக கொண்டாடப்படவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.